வரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ற தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
உன்னை ஒதுக்கியவர் முன் விதைத்து காட்டு உன் வெற்றி விதைகளை. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 2ஆம் திகதி மே மாதம் வருடம் 2025 தமிழுக்கு சித்திரை திங்கள் 19ஆம் நாள் விசுவாவசு வருடம். இஸ்லாமியர்களுக்கு துல்கஹதா மாதம் 3ஆம் நாள் வருடம் 1446. இன்றைய பொழுது சிறப்பாக அமைய வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வாழ்க்கைக்கு குரல் அவசியம், சங்கநாதத்துக்கு இவர் குரல் தேவை. குரலுடன் அதன் பொருள் விளக்கம் தர இணைகின்றார் சமூக சேவையாளரும் மூத்த கலைஞருமான மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பழி சொற்களை கூறாமை என்பதை விளக்கும் புறம் கூறாமை என்னும் திருக்குறளின் 19ஆவது அதிகாரத்தில் இருந்து இன்று 8வது குறளினை கேட்க இருக்கின்றோம். தம்முடன் நெருங்கி பழகுபவர் குற்றங்களையும் பலரறிய புறந்தூற்றும் இயல்புடையார் தொடர்பிலார் பற்றி என்ன செய்வார்களோ? பழிதூற்றும் பழக்கம் பற்றி கொண்டால் போகாது, இன்னார் இனியார் என்று பார்க்காது. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. தாவரம் வளர நல்ல மண்ணும் நீரும் ஒளியும் தேவை. இவை இல்லாவிட்டால் விதை எவ்வளவு சிறந்த விதை என்றாலும் செடி கருகி போகும். அதுபோல மனிதன் வாழ வளர சூழல் தேவை. அந்த சூழல் பல வகை, இனம் சுற்றம் நட்பு என்பவை முக்கியமானவை. கையில் உள்ள விரல் ஒன்று கட்டை விரலை தொட நெருங்கினால் கட்டை விரலும் அதை நோக்கி நெருங்கும். அதை போல இனம் சுற்றம் நட்பு என்ற உறவுகளில் இரண்டு புறமும் நல்ல செயல்களை செய்து கொண்டால்தான் நெருக்கம் மனப்பூர்வமாக இருக்கும். உந்தில் நெருக்கமாக அமர்ந்தோ நின்றோ பயணம் செய்வதெல்லாம் உறவாகி விடுமா? உறவு என்ற கயிற்றை இறுகச் செய்வதை விட முக்கியமானது அதை அறுத்தறிந்து விடாமல் இருத்தல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்றபடி உறவிற்கு உரியவரின் குற்றத்தை பொருட்படுத்தக் கூடாது. அதனால் வருந்தினால் அவர்களை கண்டித்தல் கூட தவறு ஏற்படாது. ஆனால் அதை மற்றவரிடம் புறங்கூறினால் உறவு கெட்டுவிடும். தன்னிடம் பரிவும் அன்பும் கொண்டவரிடம் தான் தக்கபடி நடந்து கொள்ளவில்லை என்ற நிலை உண்டாகும். இவ்வாறு தன்னோடு உறவு உடையவரின் குற்றத்தை பறைசாற்றுபவன் அதை உனக்கு சாதகமாக்கி நன்மை பெற முயல்வன் எவ்வளவு கொடியவன். இவ்வாறு தன்னோடு உறவு உடையவரின் குற்றத்தை பறைசாற்றுபவன் அதை தனக்கு சாதகமாக்கி நன்மை பெற முயல்பவன் எவ்வளவு கொடியவன், இரக்கமில்லாதவன். அவர்களின் குற்றத்தை மறைக்க வேண்டிய கடமை இவனுக்கு உண்டு, மற்றும் திருத்த வேண்டிய கடமையும் உண்டு. அவற்றை செய்யாமல் மாறாக தான் நன்மை அடைவது எவ்வளவு கொடுமை! இத்தகையவன் அயலவரிடம் குற்றம் குறை கண்டால் சும்மா இருப்பானா? உறவே அவன் பொல்லாத வாயை கட்டாத போது அயலவர் பற்றி என்னென்ன கூறுவான்? அவன் தரப்பும் செய்திகள் என்னென்ன கேடுகள் உண்டாக்கும்? துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 19வது அதிகாரமான புறங்கூறாமை என்னும் அதிகாரத்தின் 8வது குறள்.
நன்றி ஐயா. புத்த பெருமான் கதைகளில் சிறப்பான ஒரு குட்டி கதையை சொல்ல வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்கள் ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம் இனிய உறவுகளே. அழகான காலை பொழுதொன்றிலே வானொலி அருகே உற்சாகமாய் அமர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு நட்பொழுதாய் அமைந்திட வாழ்த்துக்கள் கூறி, அண்மையில் ஓரிடத்திலே படித்து அறிந்து கொண்ட மனிதர்களாகிய எமது ஆயுட்காலத்தை பற்றிய புத்தர் பெருமானின் போதனைகளை நற்சிந்தனைகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்வின் துன்பத்திற்கான காரணத்தினை அறிந்து ஞானம் பெற்ற கௌதம புத்தரின் சீடர்கள் அவரது உபதேசங்களை செவிமடுப்பதற்காய் ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்களை பார்த்து ஒரு மனிதன் ஆயுட்காலம் எவ்வளவு என்ற கேள்வியை புத்தர் முன்வைக்கிறார். சட்டென்று சீடர் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் எழுந்து ஆளுக்கு ஒரு பதிலை முன்வைத்தனர். ஒருவர் 100 வருடங்கள் என்றார், இன்னொருவர் 70 வருடங்கள் என்றார், இன்னொருவர் 60 வருடங்கள் என்றார். எல்லாவற்றுக்கும் புன்னகைத்த புத்தர் பெருமான், அவை யாவுமே தவறு என்றார். சீடர்கள் திகைத்த வண்ணம் இறுதியில் ஒருவர் 50 வருடங்கள் என்று பதில் கூற அதுவும் தவறென்று புன்னகைத்தார் கௌதம புத்தர். இதற்கு மேல் பதில் கூறுவதற்கு சீடர்களுக்கு தயக்கமாக இருந்தது. 100 வருடங்களுக்கு மேல் வாழ்வது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமற்றது. அதேபோன்று 50 வருடங்கள் வாழவும் கூட மனிதனால் முடியாதா என்று நினைத்தவாறே அமைதியாக இருந்தனர். அவர்களின் மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கௌதம புத்தர், மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார். உடனே சீடர்கள், ஒரு மூச்சு விடும் நேரம் என்பது ஒரு கணப்பொழுதுதானே, அவ்வளவுதானா ஆயுள் என்றனர். உடனே புத்தர் அவர்களை பார்த்து, உண்மைதான், மனிதனின் ஆயுள் என்பது மூச்சு விடும் நேரம் மாத்திரமே, வாழ்வு இருப்பது மூச்சு விடும் நேரம் மாத்திரமே, அதனால் ஒவ்வொரு கணமாக நாம் வாழ வேண்டும். மனித வாழ்வில் பலரும் மகிழ்ச்சிக்காகவும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தோடும் வாழ்கின்றார்கள். இது அறியாமல் செய்யும் தவறு. நேற்று என்பது முடிந்துவிட்டது, அதுபோலவே நாளை என்பதும் தெரியாத ஒன்று. எனவே அவற்றில் தன் காலத்தை செலவிடுவது மடமைத்தனமானது. கடந்து போனவைகளையும் இனி வரப்போகின்றவைகளையும் எண்ணாமல் வாழ்வதே அறிவு. அதனால் ஆயுள் என்பது மூச்சு விடும் கணம் மாத்திரமே என்று விளக்கினார். ஆம் நேயர்களே, இந்த விடயம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனாலும் மனிதர்கள் எல்லோரும் எப்படி வாழ்கிறார்கள்? நேற்றைய நினைவுகளை பற்றிய கவலை, நாளை பற்றிய பயம், ஆவல் ஆகியவற்றுடன் மனிதர்களின் ஆயுள் நகர்கிறது. தெளிவோடு வாழ்ந்தால் வாழ்வில் துயர் நீங்கும், அமைதி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
ஆயுள் என்பது மூச்சுக்காற்று நிற்கும் வரையே, ஆகவே மனிதநேயத்துடன் வாழ்வோமாக. அருமையாக சொன்னீர்கள் ஐயா, நன்றி. சங்கநாதத்தில் இளந்தலை பகுதிதனை பாராட்டாதோர் இல்லை. சிறார்களின் ஆக்கமும் ஆசிரியர்களின் பெற்றோர்களினதும் ஊக்கமும் நாளுக்கு நாள் மேன்மையடைகின்றது. வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் பிறந்தாலும் தாய்மொழி எனும் விதைதனை சிறார்களில் விதைத்து அது தளிர்விட்டு வளர்ந்து வருவதை நாம் காணக்கூடியதாகவும் இளந்தளிர் பகுதியில் கேட்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. எமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களது ஊந்தல் காரணமாகவே சங்கநாதத்தில் சிறார்களின் ஆற்றலை நீங்களும் பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இளந்தளிர் பகுதிதனை ஆரம்பிக்க பிரதீப்குமார் மற்றும் துஷாரா தம்பதிகளின் செல்வ புதல்வன் பிரின்ஸ்டன்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரின்ஸ்டன். எனது பேச்சின் தலைப்பு கல்வி. கல்வி அது மூன்றெழுத்தின் மூச்சு. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பின் வீச்சு. கல்லாதவன் வெறும் கல்தான். கற்றால் உன் பெயர் பெரும் புகழ்தான். கற்றால் உன் பெயர் பெரும் புகழ்தான். தள்ளாதே தள்ளாதே படிப்பினை நீ பின் தள்ளாதே. சொல்லாதே சொல்லாதே கல்வியினை கடினம் என்று சொல்லாதே. நில்லாதே ஒரு நாளும் பாடசாலை செல்லாமல். சொல்லாதே பொய்ச்சாட்டு படிப்பதற்கெல்லாம். நில்லாதே ஒரு நாளும் பாடசாலை செல்லாமல். சொல்லாதே பொய்ச்சாட்டு படிப்பதற்கெல்லாம். கல்வியினை உள்ளத்திற்கு இறைத்திடு. உலகிலே அறிவால் உயர்ந்திடு. கல்வியை உள்ளத்திற்கு இறைத்திடு. உலகிலே அறிவால் உயர்ந்திடு. நன்றி.
கல்வியின் மகிமையை அருமையாக சொல்லிச் சென்றார் பிரின்ஸ்டன். அடுத்ததாக திரு திருமதி சூரியகுமார் பிரியா தம்பதியினரின் செல்வ மகளான செல்வி துவாரகா சூரியகுமார்.
வணக்கம். எனது பெயர் துவாரகா சூரியகுமார். நான் இன்று தீபன் மாமாவின் செவ்வானம் கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை சொல்ல போகிறேன். ஓவியம். கலை கருவினை கரைத்து தூரிகை ஆயுதம் எடுத்து கலை கருவினை கரைத்து தூரிகை ஆயுதம் எடுத்து விரலையும் உணர்வையும் புதைத்து வர்ண குழம்பினை குலைத்து விரலையும் உணர்வையும் புதைத்து வர்ண குழம்பினை குலைத்து விரும்பிய ஒன்றிலை விதைத்து வரைதல் செய்கையால் வதைத்த பின் விரும்பிய ஒன்றிலை விதைத்து வரைதல் செய்கையால் வதைத்த பின் சிந்தையை வெளியினை ஈர்த்து இன்பமாய் மூளையை சிதைத்திடும் சிந்தையை வெளியினை ஈர்த்து இன்பமாய் மூளையை சிதைத்திடும் சித்திர சப்படி வித்தையானது ஓவியமென்றோர் கலையனவாகும் சித்திர சப்படி வித்தையானது ஓவியம் என்றோர் கலையனவாகும். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாத வானொலி. ஒவ்வொரு தாய்க்கும் பிரசவம் மறுஜென்மம் போன்றது. இதனை பற்றிய கவிதையொன்றினை தருவதற்காக வெலிங்டனில் இருந்து ஏதில் ராபர்ட் அவர்கள்.
சங்கநாதம் நேயர்களுக்கு வணக்கம். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் இருந்து ஏதிலி ராபர்ட். கவிதையின் தலைப்பு பிரசவம். அம்மா துடித்துடித்து போனாளாம். இயலாமையின் விளிம்பில் நின்று கதறி கதறி அழுதாளாம். உயிர் போய்விடும் வலியை உணர்ந்தவள் இறுதி வரையில் போராடினாளாம். கொடிய வேதனையை அனுபவித்தாளாம் என் பிரசவத்தின் போது. நரக வேதனையை அனுபவித்து என்னை பெற்றெடுத்து என் கன்னத்தில் முதல் முத்தமிட்ட போது அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையில்லையாம். நரக வேதனையை அனுபவித்து என்னை பெற்றெடுத்து என் கன்னத்தில் முதல் முத்தமிட்ட போது அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையில்லையாம். பிரசவம் என்பது இலகுவானதல்ல என்று அடிக்கடி கூறுவாள் அம்மா. பிரசவம் என்பது இலகுவானதல்ல என்று அடிக்கடி கூறுவாள் அம்மா. மகவுக்கான பிரசவமும் மண்ணுக்கான பிரசவமும் வலியும் வேதனையும் நிறைந்தது என்பதை உணர்கின்றேன் இப்போது. மகவுக்கான பிரசவமும் மண்ணுக்கான பிரசவமும் வலியும் வேதனையும் நிறைந்தது என்பதை உணர்கின்றேன் இப்போது. நன்றி, வணக்கம்.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
சங்கநாதத்தில் இனி நாம் ஒரு இலக்கிய சோலைக்குள் உங்களை அழைத்து செல்ல உள்ளோம். தாய் தமிழகத்தின் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியின் முன்னை நாள் தமிழ்துறை பேராசிரியர், வளனறிவு என அழைக்கப்படும் திரு சூசை அவர்கள் தமிழ் மொழியின் இலக்கிய சிறப்பு பற்றி சொல்ல கேட்போம். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே வணக்கம். தமிழர்கள் தான் மாலை நேர இலக்கியம், வேனில் கால இலக்கியம், கார்கால இலக்கியம் என்றெல்லாம் இந்த கால அடிப்படையில் இலக்கியங்களை படைத்தார்கள். இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். தமிழிலிருந்துதான் அபபிரம்சாவளியா நீங்க வந்து காளிதாசன் கூட போனதா பாக்கிறோம். நீங்க தமிழ்ல சிலப்பதிகாரத்துல கூட இல்லை நண்பர்களே, அகநானூற்றிலேயே 364 பாடல் ஒன்றை பார்க்கிறோம். எப்பவுமே இந்த அகநானூறு நற்றினை இந்த நூல்களில் இந்த கூடுதலற கோட்பாடு அப்படிம்பாங்க, எவாலுவேஷன் தேரிம்பாங்கல்ல, முதல்ல அந்த இலக்கியத்தினுடைய அடிநாதம் கிடக்கும். அது ஒரு பெரிய இலக்கியமாக பின்னால் மாறும். இப்ப சான்றாக நெடுநல்வாடைன்னு ஒரு இலக்கியம், அங்க தலைவி பிரிந்து துயரத்துல இருப்பா பாண்டிய நாட்டு அரசி. அங்க வந்து அந்த நெடுநல்வாடையில பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் வந்து போர்க்குளத்துல அவளை பத்தி கவலைப்படாம போர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இது ஒரு பேர் இலக்கியமா அங்க நெடுநல்வாடைன்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது நெடிய நல்ல, அதாவது தலைவிக்கு துயரத்தை தருகிற நெடிய காற்று, தலைவனுக்கு மகிழ்ச்சி தருகிற நல்ல காற்று. இங்க நம்ம மருதங்கிழார் மகனார் பெருங்கணனார்னு ஒருத்தர் 364 படம் அதே முல்லைத்தின பாடல் கார்காலத்தை வர்ணிக்கிறாரு. மழை பெய்து விட்டது, கார்காலம் வந்து விட்டது, எட்டு திசையிலையும் காற்று பறந்து நிற்கிறது, மாதிரம் புதைய பாய் கால் வீழ்ந்து, கால்னா காற்று எல்லா பக்கமும் பரவி இருக்குது, ஏருடை பெருமழை பொழிந்தது, அதாவது கடுமையான இடி, ஏருடை பெருமழை பொழிந்தது. இன்னும் ஆடுகள பறையின் வரிநுணல் கரங்க ஆய்வுன் அவரிலை தூக்கி, அதாவது இந்த பாறை இடுக்குகள்ல ஆங்காங்க இந்த தவளைகள் எல்லாம் வந்து ஓலம் இடுகின்றன. அது வந்து பெரிய ஒரு இசைக்கலைஞர்கள் இசை மீட்டுற மாதிரி இருக்குது. நீடினர் கொன்றை கவின்பெற ஒரு ஓரமா ஒரு பொன்னாலான மாலைகளை தொங்க விட்டது போல கொன்றை மலர்கள் தொங்கி கொண்டிருக்கின்றன, தோன்றி மலர்கள் தொங்கி கொண்டிருக்கின்றன. ஆமா, முல்லைப்பூக்களும் இல்லம்னு சொல்லக்கூடிய தேற்றாவினுடைய பூக்களும் எல்லா பக்கமும் பூத்து தொங்குகின்றன. ரொம்ப அருமையா ஆசிரியருங்க இயற்கையை வர்ணிக்கிறார் நண்பர்களே. அந்த தோன்றி பூக்களை பத்தி சொல்றப்போ முல்லை சார்ந்த பொன் சரம்னு சொன்னாரு, பொன் மாலைன்னு சொன்னாரு. அங்கு இயற்கை விளக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறார். தோன்றி பூக்கள் விளக்கு பிடிப்பது போல இருக்கின்றன. அப்போ முல்லை பூக்கள் இல்லம் பூ, இல்லம்ங்கிறது வீடுன்னு பொருள் இல்லை, இல்லம்ங்கிறது ஒரு தாவர பெயர். அந்த தேற்றாங்கிற இல்லம்ங்கிற பூக்கள் பூத்திருக்கின்றன, முல்லை பூக்கள் பூத்திருக்கின்றன, தோன்றி செடிகள் விளக்கு பிடிக்கின்றன, கொன்றை பூக்கள் வந்து அப்படியே பொற்சரம் போல தொங்கி கொண்டிருக்கின்றன. என்ன அழகான அந்த கார்காலத்து வர்ணனை நண்பர்களே. நீடினர் கொன்றை கவின்பெற காடுடன் சுடற்புறை தோன்றி புதரலை கொழா முல்லை இல்லமுடு மலர கல்லப்பகுவாய் பைஞ்சுனை, அப்படியே அருமையான சுனை. அந்த சுனையில நீர் வீழ்ந்து கொண்டிருக்கிறது, மாவுன மலிர கார தொடங்கின்ற விலங்குகள் எல்லாம் வந்து நீர் குடித்து விட்டு செல்லுகின்றன. அதுவும் அழகிய சுனைகள்ல நீர் குடித்து செல்லுகின்றன. ஏன்னா பாலை நிலத்துல மற்ற நேரங்களில் தண்ணி இருக்காது, கார்காலம் மகிழ்ச்சி இருக்கிறது, இங்கே குளிர்ச்சி இருக்கிறது இங்கே. ஆமா, வெஞ்சின வேந்தன் வியன் பெரும் பாசறை, எங்க பெருவேந்தன் இருக்கிறானே அவனுடைய பாசறைக்கு தலைமன் போயிட்டான். யாரு? காதலர். கார் தொடங்கின்றே காலை, இந்த கார்காலம் வர்றப்பவா அவன் போவான், அவனுக்கு கடமை அழைக்கிறது. போர்க்களத்துல கடமைக்காக மன்னனிடம் கடமையாற்றுவதற்கோ தூது செல்வதற்கோ போர் புரிவதற்கோ போயிருக்கிறான். வெற்றி வேட்கையோடு அவருக்கு நோக்கம் வெற்றி தான், போர்க்களத்து வெற்றி தான். ஆனா நம் உள்ளம் எப்படி இருக்கிறது? யாது செய்வாங்கோள், என் உள்ளம் எப்படி பெரிய தீர்வத்தில் இருக்கிறதை நான் என்ன செய்வேன் தோழி? நோதக்க கொலை குறித்தென்ன மாலை, மாலை நேரம் இருக்கிறதே துயரத்தை மட்டும் தரல, வாளை எடுத்துக்கொண்டு என் மார்புல குத்தி கொலை செய்வது போல வருகிறது. இந்த மாலை நேரம் என்னை துயரைப்படுத்துகிறது. துணை தரு போல்தின் நீத்தலோ அரிதே, நான் துணை இல்லாம அங்க இருந்துகிட்டு இருக்கேனே, இந்த துயரத்திலிருந்து நான் எப்படி வந்து மீள்வேன்? அவன் விரைந்து வரமாட்டானா? ஆமா, துணைன்னு ரன்னகரம் போட்டா விரைந்துன்னு பொருள். விரைந்து நம்பால் வருங்கால் அதனை கடந்து செல்லல் எளிதா இருக்கும். ஆனா இப்போது அவன் வர்ற மாதிரி தெரியல, அவனுக்கு அந்த போர்பாசறையும் போர்பாசறை தொழிலும் தான். அப்ப அந்த நெடுநல்வாடையில ஆசிரியர் அந்த போர்க்களத்துல எப்படி வந்து அந்த வீரர்களுக்கு புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டான் பாண்டிய மன்னன், எப்படி அந்த மாலை நேரத்துல அந்த போர்பாசறையில அந்த வெம்புதலை அத்த நோன்கால் ஏக முடும்பர் ஆசிரியர் அந்த பாண்டிய மன்னனுக்கு குறிப்பா அதுல தெரியும். அந்த நெடுநல்வாடை இலக்கியத்துல ஒரு பக்கம் போர்பாசறை காட்சி பின்பகுதியில் இருக்கும், முன்பகுதியில் அரண்மனை வர்ணன, பாண்டிமாதேவி துயரத்தில் இருப்பது, தோழிகள் அவளுக்கு வருகை விடுவது, அவள் துயரத்தில் புலம்பியது, அந்த விதானத்துல எழுதப்பட்டிருந்த அந்த ஓவியங்கள் இதெல்லாம் நெடுநல்வாடையில அப்படி கண்ணுக்கு அழகான ஓவியமா காட்சிப்படுத்தியிருப்பார் ஆசிரியர் நண்பர்களே. அப்போ ஒரு நெடுநல்வாடைங்கிற பெரிய இலக்கியம் தோன்றுவதற்கு முன்னால் அதே போல இங்க வந்து முதல்ல கார்கால வர்ணனை தலைவியினுடைய வருத்தம், கூற்றும் தலைவியினுடைய கூற்று வந்து இந்த முல்லைத்திணை பாடல் 364 அப்போ அகநானூறு நற்றினை குறுந்தொகை போன்ற கவிதைகளில் இடம்பெற்றிருக்கிற அந்த எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய கருதான் பத்து பாட்டில் இலக்கியமா இருக்கும். இந்த இப்ப இந்த வந்து தோன்றி பூக்கள் வந்து இப்படி பூத்திருந்தன விளக்கு பிடித்தன அப்படின்னு அப்பதான் கம்பன்ட் அது வரும். அப்போ செவியல் தான் வேர், அகநானூறும் நற்றினையும் குறுந்தொகையும் தான் வேர், அதுங்க தான் கம்பன் கடன் வாங்குவான். அப்புறம் தான் சீவக சிந்தாமணி. அப்ப அந்த காலகட்டத்தில் தான் நீங்க வந்து நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பெருங்கதை. அப்போ இந்த பிற்கால காப்பியங்களுக்கெல்லாம் வேறாக உவமைகளையும் கற்பனைகளையும் இயற்கை வளத்தையும் தருவது செவியல் இலக்கியங்களே. இந்த செவியல் இலக்கியங்களை தான் நாம உயர்த்தி பிடிக்கணும். ஏன்னா இது தூய தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, உலகத்துல எந்த மொழியிலும் கிடையாது. இந்த மாதிரியான பாடல்கள், மணியோசு பாடல்கள் கொஞ்சம் ஜப்பான்ல இருக்கிறத பாக்குறோம், கொஞ்சம் கிரேக்க பாடல்கள் இருக்கிறத கவனிக்கிறோம். அங்கெல்லாம் இப்படி இத்தகைய ஒரு கவிதை சிறப்பு கிடையாது. இப்ப கதாசப்த சதியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க பிராகிருத்துல இந்த மாதிரியான வர்ணனைகள்லாம் கிடையாது. அப்ப உலக மொழிகளோடு நம்ம ஒப்பிட்டு பாக்குறோம், எவ்வளவு உயர்ந்த இலக்கியங்கள் செவி இலக்கியங்கள் தமிழர்கள் படித்து படித்து ஒப்பிட்டு காட்டி தமிழின் சிறப்பை உலகுக்கு உயர்த்தி சொல்ல வேண்டும். நன்றி.
தமிழே அழகு, இதில் இலக்கியம் சொல்லும் தமிழ் மேலும் சிறப்பே. நன்றி ஐயா. இனி மற்றும் ஒரு கவிதை நேரம். கலாபூஷணம் சரசையூர் கவிஞர் கவிதாசன் கிருஷ்ணானந்தன் கிருஷ்ணதாசன் அவர்கள்.
மாற்றம் காண்போம், மாற்றி வலுவோர் நாம், ஏற்றம் கொள்வோம், எதையும் வெல்வோம், தோட்டம் பெற்றோம், தொய்வாகி போகவல்ல, ஆற்றிகை கொண்டு ஆனந்தமாக வாழ, தோற்றம் பெற்றோம், தொய்வாகி போகவல்ல, ஆற்றிகை கொண்டு ஆனந்தமாய் வாழ. ஊனம் கண்டும் உடைந்து போகோம், ஞானம் கொண்டு நாளம் இயந்திடுவோம், ஊனம் கண்டும் உடைந்து போகோம், ஞானம் கொண்டு நாளம் உயர்ந்திடுவோம், வானம் தொட்டிட வழிகள் திறப்போம், காணம் இசைத்தும் காற்றினில் பரப்போம், பேரம் கொள்ளோம், பேராசை கொள்ளோம், சாதம் செய்து சமத்துவமாக உண்போம், வாதம் உண்பதை வளர்த்திட மாட்டோம், சேதமாகாத சேவைகள் செய்வோம், வாதம் உண்பதை வளர்த்திட மாட்டோம், சேதமாகாத சேவைகள் செய்வோம், அங்க குறையினை அகற்றியே எழுவோம், சிங்கத்தின் பிடரி மயிராக சிலித்து நிற்போம், பொங்கும் நல்லுணர்வை பொங்கியே படைப்போம், திங்கள் ஒளியாகி திக்கெட்டு மொழிர்வோம், காளையாய் நின்று கடினமாய் உழைப்போம், நாளைய வாழ்வினை நமதாக்கிக் கொள்வோம், வேலை நன்றாகிட வேள்விகள் செய்வோம், சூளை மூட்டியும் சூனியங்களை எரிப்போம், கற்றல் அறிவை கண்ணியமாக வளர்ப்போம், மற்றவர்களுக்கும் மறக்காது பகிர்ந்திடுவோம், கற்றல் அறிவை கண்ணியமாக வளர்ப்போம், மற்றவர்களுக்கும் மறுக்காது பகிர்ந்திடுவோம், ஒற்றுமை வளர்க்க ஒன்றாகி துளிர்ப்போம், வேற்றுமை போக்கி வென்றிட துடிப்போம், விரயம் செய்து வீணாக மாட்டோம், தீரம் கொண்டு திடமாய் நிற்போம், வீரமும் நல்ல விவேகமும் பெறுவோம், காரம் குறையாத கடுகாக இருப்போம், முறையற்ற உறவிடலை முற்றாக எதிர்ப்போம், முறையற்ற உறவிடலை முற்றாக எதிர்ப்போம், கரைபடுத்தும் காதலையும் கண்டிப்போம், பறையடித்தும் பாதகங்களை அழிப்போம், அரைகூவியே அமைதிக்காய் உழைப்போம், பறையடித்தும் பாதகங்களை அழிப்போம், அரைகூவியே அமைதிக்காக உழைப்போம், தீரா பகைகளையும் தீர்வு காண முனைவோம், போரால் அழிவதையும் போக்கிட முயற்சிப்போம், தீரா பகைகளையும் தீர்வு காண முனைவோம், போரால் அழிவதையும் போக்கிட முயற்சிப்போம், ஓராயிரம் பேர்களாயினும் ஓர் வழியில் நடப்போம், தராதரம் பாராது தரணியில் வாழ்வோம், மனிதத்தின் புனிதத்தை மதித்துக் கொள்வோம், மனிதனால் வையகத்தில் மாட்சிகள் காண்போம், மனிதத்தின் புனிதத்தை மதிப்பு கொள்வோம், மனிதனால் வையகத்தில் மாட்சிகள் காண்போம், இனிவரும் காலங்கள் இனிதாய் மலர்விப்போம், கனிவாய் வாழ்ந்து கலியுகத்தை மாற்றுவோம், இனிவரும் காலங்கள் இனிதாய் மலர்விப்போம், கனிதாய் வாழ்ந்து கலியுகத்தை மாற்றுவோம். நன்றி. கலிதாசன்.
மொழி போர் தியாகிகள் வீரவணக்க நாள் 2025 வைகாசி 28. ஆம், 1937 மற்றும் 1965 ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த தமிழ் மொழிக்கான வீரம் செறிந்த போராட்டத்தில் தங்கள் இன்னுயிர்களை கொடையாக கொடுத்த தமிழ் பெரியார்களை நினைவில் நிறுத்தி வணங்கும் வீரவணக்க நிகழ்வில் இயல் இசை உரை நடனம் என எம் சிறார்களின் நிகழ்ச்சிகளும் மற்றும் நியூசிலாந்து நாட்டில் உள்ள அறிஞர்கள் கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கொண்டனர். காலம் வைகாசி 28 சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரை. இடம் மவுண்ட் ஸ்ரோக்கில் மேரோட் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில், அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரார் அரங்கில். ஆம், முக்கியமாக தங்கள் செல்வங்களின் ஆக்கங்களை தர விரும்பும் பெற்றோர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினை தொடர்பு கொண்டு வழங்கி தமிழுக்கு பெருமை சேருங்கள். தொலைபேசி இலக்கம் 0273440012. க. பிரேம்குமார். தங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம். நன்றி. ஏற்பாட்டு குழு மொழி போர் தியாகிகள் வீரவணக்க நாள்.
இன்றைய சங்கநாதம் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் ஒரு சங்கநாதத்தில் உங்களை சந்திக்கும் வரையில் நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி. தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தால் யாரையும் எடுத்தறிந்து பேசுவதில் தவறே இல்லை என கூறிக்கொண்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்கள் மற்றும் ஜெரித் அவர்களுடன் விடைபெறுவது என்றும் உங்கள் ஆஷா. நன்றி, வணக்கம்.
வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே,
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் FM 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
சிந்தனை செய்திகள்,
இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
சிறுவர் நிகழ்ச்சிகள்
மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:30